அதிக வெப்பத்தால் ஒருவர் மயங்கி விழுந்து சாவு. 7 மாகாணங்களில் வெப்பநிலை மட்டம் உயர்வடையும் என்று எச்சரிக்கை. முதலில் ஜனாதிபதி தேர்தல், ரணில் உறுதி என்கின்றார் வியாழேந்திரன் எம்பி. பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சாக்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், நாமல் ராஜபக்ச கடும் சீற்றம். அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சங்கொள்கின்றது, எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. இலங்கையில் 40,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை. இஸ்ரேல் ஈரான் மோதலால் இலங்கை பொருளாதாரத்தில் பாரிய ஆபத்து, எச்சரிக்கும் அரசியல் வல்லுநர்கள். பாகிஸ்தானில் கனமழையால் 87 பேர் உயிரிழப்பு, 80 பேர் காயம். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியவள்ளி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மூதூர் பாலத்தடிச்சேனை கிராமத்தில் வசித்து வருகின்ற 3 பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் 52 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. பெரியவள்ளி குளத்து வயலில் நேற்று வயல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மதியமளவில் மயக்கமுற்று விழுந்ததாகவும் உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாகவும் தெரிய வருகின்றது. தற்போது நாட்டில் நிலவுகின்ற அதிக வெப்பம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும், வெயிலில் நின்று வயல் வேலை செய்கின்றவர்கள் வெயில் உச்சமான நேரங்களில் வயல் வேலை செய்வதனை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, மேற்கு, சப்ரகவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், முனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வருகின்ற மழையுடனான வானிலை படிப்படியாக குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும், இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க உறுதியாக உள்ளார் என்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாயின் இலங்கையில் உள்ள சகல சிறுபான்மையின மக்களும் ஒருவரை ஏகமனதாக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வருவது தற்போதைய நிலைமையில் சாத்தியமில்லை என்றும் கூறினார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டுமென்ற யோசனை நகைச்சுவையானது என்றும், அவ்வாறான முயற்சிக்கு தான் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என்று கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நகைச்சுவையானது, தமிழர்கள் ஓரணியில் உள்ளார்கள் என்ற தகவலை மட்டும் அதன் மூலம் வழங்கலாம். மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் பொது வேட்பாளரால் ஆட்சிக்கு வர முடியாது. எனவே முடியாதொரு விடயத்திற்கு எதற்காக முயற்சிக்க வேண்டும்? இந்த யோசனையை நான் கண்டிக்கின்றேன், ஆதரவு வழங்கப் போவதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சாக்கள் தான் காரணம் என்று எதிரணியினர் பழி சுமத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இதொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், கொரோனா தொற்று மற்றும் வெளிநாடுகளுக்கிடையிலான மோதல்களால் இலங்கையில் மட்டுமல்ல பல நாடுகளில் பொருளாதாரம் வீழ்ச்சி ஏற்பட்டது. எதிரணியினரும் சில வெளிநாட்டு தூதரகங்களும் இதனை சாதகமாக பயன்படுத்தி மொட்டு அரசுக்கு எதிராக எதிரணியின் ஆதரவாளர்களான ஒரு தொகுதி மக்களை திசை திருப்பினர். போராட்டம் என்ற பெயரில் அந்த கூட்டத்தினர் நாட்டில் பாரிய தொடர் வன்முறைகளுக்கு சதித்திட்டம் தீட்டினர். அந்நிலைமை நாட்டில் ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்தே ராஜபக்சாக்கள் தாம் வகித்த பதவிகளிலிருந்து விலகினார்கள். எனினும் மொட்டு அரசின் ஆட்சிதான் தற்போது தொடர்கின்றது. எமக்கான மக்கள் ஆதரவில் வீழ்ச்சி ஏதும் ஏற்படவில்லை. எந்த தேர்தல் நடந்தாலும் மொட்டு கட்சிதான் வெற்றி வாக்கை சூடும் என்றார். அடுத்து இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மொட்டு சின்ன நிச்சயம் இருக்கும், அதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. யார் அந்த சின்னத்திற்குரிய வேட்பாளர் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும். எமது கட்சி முன்னிறுத்த பரிசீலிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர். அவரோ அல்லது வேறு எவரோ ஒருவர் நிச்சயம் மொட்டு கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடுவார் என்பது உறுதி. எமது கட்சி நிச்சயம் களமிறங்கும். ஆனால் வேட்பாளர் யார் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும். கட்சி உரிய சமயத்தில் அதை தீர்மானித்து அறிவிக்கும் என்றார். இந்த நாட்டில் இனவாத செயற்பாடுகளுக்கும் மத ரீதியான இன ரீதியான முரண்பாடுகளுக்கும் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று அதற்கான உறுதிமொழியை தான் வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மகளிர் மாநாடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் கணேசமூர்த்தி தலைமையில் காந்தி பூங்காவில் நேற்று நடைபெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா கலந்து கொண்டு இதன்போது மக்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியானது இந்த அரசாங்கத்திற்கும் அச்சப்படுகின்ற கட்சி அல்ல. ஆனால் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சங்கொள்கின்றது. மே முதலாம் தேதி மே தின கூட்டத்திற்காக நாங்கள் கோரிய இடத்தினை அரசாங்கம் வேறொரு தரப்பினருக்கு வழங்க முனைகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு அரசாங்கம் பயப்படுகின்றது. அரசாங்கம் இடம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் 100,000 தொழிலாளர்களை அழைத்து கொழும்பில் மக்கள் சார் தொழில் புரட்சியை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்தார். இலங்கையில் சுமார் 40,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கின்ற போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை கூறியுள்ளார். குறிப்பாக மேல், கிழக்கு, வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 5 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பொதுமக்களிடம் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் வெளிவராத 8 விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று வாக்குமூலம் வழங்கினர் என்று கொழும்பு பேராயர் இல்லத்தின் பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பு பேராயரின் உத்தியோர இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எனக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் செயற்படுகின்ற பொறுப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இல்லை என்று குறிப்பிடவில்லை. மாறாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை உரிய முறையில் சேவையாற்றுவதற்கு இடமளிக்கவில்லை என்று தோன்றுகின்றது. அதனிடம் சவால் மிக்க கேள்விகள் எவையும் நேற்று அவர்கள் கேட்கவில்லை. தற்போது வெளியாகாத பல விடயங்களை நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்தேன். அதனிடம் முன்னதாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதியொன்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுமாயின் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் உள்ள சகல தரப்பினர் தொடர்பிலும் தகவல்கள் வெளியாகும் என்றார். ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளுகின்ற இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரள தெரிவித்தார். எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் எரிபொருளை கொள்முதல் செய்கின்ற நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% சீனாவிற்கு செல்கின்றது. இதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் ஈரான் எரிபொருளை ஏற்றுமதி செய்வதாகவும் இந்தியா மற்றும் சீனாவிடம் இருந்து இலங்கை கணிசமான அளவு எரிபொருளை கொள்முதல் செய்கின்றது. அத்துடன் இலங்கை ஈரானுக்கு சுமார் $80 மில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் $10 பில்லியன் பெறுமதியான பொருட்களை ஈரானிலிருந்து இறக்குமதி செய்கின்றது. இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்கின்ற நாடுகளில் ஈரான் 61வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நேற்று மாலை வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற சம்பவங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் மற்றவர் முதலை கடைக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இவர்கள் இருவரது சடலங்களும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டிருந்தனர். பிரதேசத்தில் இடம்பெற்ற மேற்படி இரு சம்பவங்கள் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பிரைந்துரைச்சேனை வாழைச்சேனையில் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்ட நபர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாயத்திற்கும் காரணமாக ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் நெஞ்சு பகுதியில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 4 பிள்ளைகளின் தந்தையான சுலைமான் லெப்பை என்ற 43 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்டவரை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று வழக்கம்போல் முறுத்தானில் உள்ள வெற்றிலை போட்ட மடுக்குள பகுதியில் கட்டவிலை கட்டி மீன்பிடியில் ஈடுபட்டவர் முதலை கடைக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். மூன்று பிள்ளைகளின் தந்தையான மயில்வாகனம் என்ற 67 வயது நபரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அதிகளவு கட்டணம் அறவிடும் முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் வாடகை வாகன சாரதிகளை கைது செய்யும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதுதொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் பலிஸ்மா அதிபர் சட்டத்திறன் நிகால் தல்துவ தெரிவித்தார். அவ்வாறான நபர்களை அடையாளம் காண்பதற்காக சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணிக்கின்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் பெய்து வருகின்ற கனமழையால் 87 பேர் வரை இதுவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானில் கடந்த வாரம் முதல் பெய்து வருகின்ற இடியுடன் கூடிய கனமழையால் ஏற்பட்ட மின்னல் தாக்கங்கள், கட்டிட இடிபாடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவோ பகுதியளவோ சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய ராஜ்யத்தில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களில் 142 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக துபாய் வானிலை மையம் அறிவித்துள்ளது.